அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தான் வகுத்துள்ள நீதியின் பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்றும் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இறைவனிடம் அன்பு கூற வேண்டும் என்றும் விரும்புகிற இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். அன்பான நண்பர்களே, கடந்த 3 நிகழ்ச்சிகளுக்கு முன்பாக நாம் இறைவாக்கினரின் வார்த்தைகளை மறு ஆய்வு செய்ய தொடங்கினோம். இன்று இறைவனின் உதவியுடன் இந்த மறு ஆய்வை நிறைவுக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம். இன்று எங்கள் பாடம் இது நிறைவடைந்தது, முடிந்தது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி இறைவன் தனது வேத புத்தகத்தை பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என இரு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளான். இறைவனால் அருளப்பட்ட அற்புதமான புத்தகத்தின் முதற் பகுதி தௌரத் என்று அழைக்கப்படுகிறது. இதில் சபூர் மற்றும் இறைவாக்கினரின் மூலம் இறைவன் அளித்த இதர பிற புத்தகங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. நம்முடைய முதல் சந்ததியான ஆதம் நபியின் கீழ்ப்படியாமை காரணமாக ஆதமுடைய உம்மத்துக்கள் அனைவரும் பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானதை பார்த்தோம். அனைவரும் ஷைத்தானின் ராஜ்யத்திற்கு அல்லது ஆளுகைக்கு உடன்பட்டு விட்டனர். ஆனாலும் இறைவன் இன்சானுக்கு நஜாத்தை அளித்து அவனை ஜகன்னத்திலிருந்து மீட்டு ஜன்னத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இரட்சகனை இறைவன் வாக்களித்ததையும் நாம் பார்த்தோம். இந்த அற்புதமான காரியம் பழைய உடன்படிக்கையின் ஒரு முக்கியமான காரியமாகவும் பகுதியாகவும் இருந்தது என்று கண்டோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் இப்ராஹிம் என்னப்பட்ட ஒரு வயதான மனிதனை தேர்ந்தெடுத்தான். ஆதியாகமம் 12 சுரா 2-3 ஆயத்துகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இவ்விதமாக இறைவன் இப்ராஹிம் நபியை இஸ்ரேலர்களுக்கு தகப்பனை போல வைத்திருந்தான். இஸ்ரேல் தேசத்தில்தான் இறைவன் தனது இறைவாக்கியங்களை இன்சானுக்கு கையளித்தான். இறைவன் தன் அடியார்கள் மூலம் சுமார் 1500 வருடங்கள் தனது வார்த்தையை அனுப்பிக் கொண்டே இருந்தான். அநேக இறைவாக்கினர் உள்ளத்தில் இறைவன் தன் வார்த்தையை வைத்தான். ஆதமின் உம்மத்துகளின் அநீதியை இறைவன் கண்டித்தான். மட்டுமல்ல, பாவத்தை நீக்கி பாவியை மீட்க மீட்பர் வந்து இரத்தத்தை சிந்தி மௌத்தாவார் என்றும் இறைவன் அறிவித்திருந்தான். நாம் பார்த்தபடி பழைய உடன்படிக்கையின்படி பாவிகளின் பாவத்தை போக்க அதற்கு பரிகாரமாக விலங்குகளின் இரத்தம் தேவைப்பட்டது. காரணம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. காரணம், பாவத்தின் கிரயம் அல்லது சம்பளம் மரணம். என்றாலும் ஆதி முதலே இன்சான் தனது பாவத்திற்கேற்ற பிராயசித்தத்தை கொடுக்க முடியாதவனாகவே இருந்தான். காரணம், விலங்கின் இரத்தமும் இன்சானின் பாவத்தின் கிரயமும் ஒன்றல்ல. உதாரணமாக, என்னிடம் ஒரு பொம்மை கார் இருக்குமானால் அதை கொண்டு போய் உண்மையான கார் விற்கும் கடையில் கொடுத்து பொம்மை காருக்கு ஈடாக ஒரு உண்மை காரை வாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. காரணம், பொம்மை காரின் விலை கிரயமும் உண்மை காரின் விலை கிரயமும் ஒன்றாகாது. இப்படியே ஆத்ம மீட்பரின் கிரயமாக செலுத்தப்படுகிற விலங்கின் இரத்தமும் பாவமில்லாத மீட்பரின் பரிசுத்த இரத்தமும் ஒரே விலைக்கிரயம் உடையதல்ல. ஒரு மனிதனின் மதிப்பும் ஒரு விலங்கின் மதிப்பும் சமமானதல்ல. நாம் ஏற்கனவே பார்த்தபடி விலங்கை குர்பானாக கொடுப்பது ஒரு தியாகத்தின் அடையாளமாகவே எடுத்துக்கொள்ளப்படும். இறைவன் உண்மையான குர்பானை அனுப்பும் நேரத்தை நியமித்து வைத்துள்ளான். புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்த நீதியுள்ள மீட்பர் மிருகங்கள் குர்பானாக செலுத்தப்படும் காலத்தை நிறைவேற்றினார். இப்பொழுது விலங்குகள் குர்பானாக கொடுப்பது நிறுத்தப்படுகிறது. காரணம், மீட்பர் ஈசா நபி அவர்கள் தன்னையே குர்பானாக செலுத்தியதால். இறைவனின் புத்தகத்தின் 2 பகுதி புதிய உடன்படிக்கை என்றும் அல்லது இஞ்சில் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜன்னத்திலிருந்து வந்த மீட்பரின் இரத்தத்தின் மூலம் இறைவன் மனிதனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையே இந்த புதிய உடன்படிக்கை. இஞ்சில் என்றும் இந்த புதிய உடன்படிக்கை மீட்பராகிய ஈசாவின் சரித்திரத்தை உள்ளடக்கினது. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தின போது எல்லா மிருக பலியின் அடையாளத்தை நிறைவேற்றி முடித்தார். இதனால் நாம் பாவ மன்னிப்பு பெறுகிறோம். மீட்பர் ஜனத்திலிருந்து வர வேண்டியதன் அவசியம் என்ன? ஆதமின் ஒவ்வொரு சந்ததியின் பாவத்தின் பாரத்தை சுமப்பதால் ஒரு பாவி மற்றொரு பாவியை மீட்க முடியாது. உதாரணமாக, தன் தலையில் தண்ணீரை கொண்டு செல்லும் ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் தலையில் இருக்கும் சுமையை தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. இவ்விதமாகவே ஒரு பாவி மற்றொரு பாவியின் தண்டனையை சுமக்க முடியாது. ஆனாலும் இறைவனால் அனுப்பப்பட்ட மீட்பராகிய ஈசா நபி அவர்கள் இறைவனோடு கூட இருந்த இறைவனின் வார்த்தையானவர் மட்டுமல்ல, ரூஹுல் குத்ஸ் என்று அழைக்கப்படும் பரிசுத்த ஆவியின் மூலம் பிறந்தவர். இவர் ஒரு கன்னியின் மூலம் பிறந்தார். நம்மை போன்ற உடலை கொண்டவராயிருந்தார். ஆனால் நம்மிடத்தில் காணப்படுகிறதான பாவம் ஈசாவிடத்தில் காணப்படவில்லை. அவர் பரிசுத்தமானவராகவே இருந்தபடியினால்தான் பாவியான இன்சானின் பாவத்தை அவர் சுமக்க முடிந்தது. இசையாசின் புத்தகத்திலே ஈசா நபி அவர்கள் இன்சானின் பாவத்திற்காக மரிப்பா என்று வஹி மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் பாவம் என்னும் ஆழமான படுகுழியில் இருக்கிறோம். ஒரு குழியில் விழுந்து கிடக்கும் ஒருவர் அதே குழியில் விழுந்து கிடக்கும் மற்றொருவரை மேலே கொண்டு வர முடியாது. குழியில் கிடக்கிற ஒருவன் தூக்கிவிடப்பட வேண்டுமானால் மேலிருந்து ஒருவன் வர வேண்டும். அப்படி மேலே இருந்து ஜன்னத்திலிருந்து வந்தவர்தான் ஈசா நபி அவர்கள். சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 தீமோத்தேயு 2:5-6 ஆயத்துகளையும், எபிரேயர் 7:26 ஆயத்தையும், 1 சுரா 3 ஆயத்தையும், யோவான் 1:41-45 வரை உள்ள ஆயத்துகளையும், யோவான் 1:1-14 வரை உள்ள ஆயத்துகளையும் நான் வாசிக்க கேளுங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலியாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனும் ஆகிய இயேசுவே என்றான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானோருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மேற்கண்ட ஆயத்துகளில் நாம் பார்த்தபடி ஈசா மசீஹ் செய்த அடையாளங்களையும் பலர் கண்டார்கள். நோய்கள் விலகினது, பேய்கள் ஓடினது, இயற்கையின் மேலே அதிகாரம் செலுத்தினார். இன்றும் இறைவனுக்கு ஈடாக தன்னிலிருந்த பல தன்மைகளை வெளிப்படுத்தினார். ஈசா நபி அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாதபடி சைத்தான் அவர்களின் கண்களை குருடாக்கினான். யூதர்கள் ஈசா நபியை முற்றும் நிராகரித்ததை காண்போம். அவர்கள் ஈசா மேல் பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை இறைவன் தன் இறைவாக்கினர் மூலம் முன்னறிவித்தான். மத்தேயு 26 சூரா 53-54 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஈசா நபி தன் வந்த நோக்கத்தையும் அவர் அறிவித்திருந்தார். தனக்கு நேரிட போகும் சிலுவை மரணமும் ஈசா நபியில் முன்னறிவிக்கப்பட்டது. யோவான் 19 சூரா 30 ஆயத்தையும் மத்தேயு 26 சூரா 53-54 ஆயத்துகளையும் யோவான் 15 சூரா 30 ஆயத்தையும் மார்க்கு 15 சூரா 37-38 மற்றும் சில ஆயத்துகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். மற்றும் எபிரேயர் 10 சூரா 1-31 ஆயத்துக்கள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவருடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேயனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகரானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் எங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டமைக்கு நன்றி. இதில் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.